ஓம் சாந்தி. 25/9/2024. இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற உதவி தொகையை அடைய வேண்டும் என்றால் ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வராமல் இருக்க பயிற்சி செய்யுங்கள். கேள்வி: பாபாவினுடையவர்களாக மாறிய பிறகும் கூட மகிழ்ச்சி இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? பதில்: புத்தியில் முழு ஞானம் இல்லை, பாபாவை மிகச்சரியாக நினைவு செய்வது இல்லை. நினைக்காத காரணத்தால் மாயை ஏமாற்றி விடுகிறது, ஆகையால் மகிழ்ச்சி இல்லை. பாபா நம்மை உலகத்திற்கே அதிபதியாக மாற்றுகிறார் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். அப்போது எப்பொழுதும் உல்லாசம் மற்றும் மகிழ்ச்சி இருக்கும். பாபாவின் ஆஸ்திகளாகிய தூய்மை, சுகம் மற்றும் அமைதி போன்றவைகளில் முழுமையாக இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்றால் நான் ஆத்மா, இது என்னுடைய உடல் என்ற பொருள் குழந்தைகளுக்கு நன்றாக தெரியும். இதை நன்கு நினைவு செய்யுங்கள். பகவான் ஆத்மாக்களின் தந்தை நம்மை படிக்க வைக்கிறார், அவர்கள் கிருஷ்ணர் படிக்க வைக்கிறார் என நினைக்கிறார்கள். ஆனால் அவருக்கு பெயர் உருவம் இருக்கிறது அல்லவா? படிக்க வைக்கக்கூடியவர் நிராகார தந்தை ஆத்மா கேட்கிறது, பரமாத்மா கூறுகிறார். இது புதிய விஷயம் அல்லவா? அழிவு நடக்கத்தான் வேண்டும். ஒன்று, அழிவிற்கான காலத்தில் விபரீத புத்தி; மற்றொன்று, அழிவிற்கான காலத்தில் அன்பான புத்தி. முன்பு ஈஸ்வரன் சர்வவியாபி, கல்லிலும் இருக்கிறார், முள்ளிலும் இருக்கிறார் என நீங்கள் கூட கூறினீர்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா அழிவற்றது, ஷரீரம் அழியக்கூடியது. ஆத்மா ஒரு பொழுதும் தேய்வதோ பெரியதாவதோ கிடையாது என்றெல்லாம் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகச்சிறிய ஆத்மா, இவ்வளவு சிறிய ஆத்மாதான் 84 பிறவிகள் எடுத்து நடிக்கிறது. ஆத்மாதான் ஷரீரத்தை இயக்குகிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை படிக்க வைக்கிறார், எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி கிடைக்கும். ஆத்மாதான் படித்து பதவி அடைகிறது. ஆத்மாவை யாரும் பார்க்க முடியாது. ஆத்மா எப்படி இருக்கிறது, எங்கிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தெரியவில்லை. ஒருவேளை யாராவது பார்த்தால் கூட புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மாதான் ஷரீரத்தில் வசிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா தனி, உடல் தனி. ஆத்மா சிறியது பெரியது ஆவது கிடையாது. உடல்தான் சிறியதிலிருந்து பெரியதாகிறது. ஆத்மாதான் தூய்மையற்றதாகவும் தூய்மையாகவும் ஆகிறது. ஆத்மாதான் தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மை ஆக்கக்கூடிய தந்தையே வாருங்கள் என தந்தையை அழைக்கிறது அனைத்து ஆத்மாக்களும். மணப்பெண்கள் அவர் ராமர், அவரே மணவாளன் என்பது புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரையும் மணவாளன் என்று கூறிவிட்டனர். இப்பொழுது மணவாளன் அனைவருக்குள்ளும் பிரவேசிப்பாரா? இது நடக்காது. இவ்வாறு புத்தியில் தவறான ஞானம் உள்ள காரணத்தால் கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் மிகவும் நிந்தனை செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், இகழ்ந்துள்ளார்கள். பாபாவிற்குதான் அதிகமான நிந்தனை செய்துள்ளனர். குழந்தைகள் தந்தையை நிந்திப்பார்களா என்ன? ஆனால் இன்று கெட்டுப்போய் இருக்கிறார்கள், தந்தையை நிந்தனை செய்கிறார்கள். இவர் எல்லையற்ற தந்தை. ஆத்மாதான் எல்லையற்ற தந்தையை நிந்தனை செய்கிறது. பாபா தாங்கள் மீன் அவதாரம் ஆமை அவதாரம் எடுக்கிறீர்கள் என கூறியுள்ளனர். ராணிகளை துரத்தி சென்றார், வெண்ணையை திருடினார் என கிருஷ்ணரையும் நிந்தனை செய்துள்ளனர். வெண்ணையை திருட வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு என்ன இருக்கிறது? எவ்வளவு புத்தி தமோ பிரதானமாக இருக்கிறது. நான் வந்து உங்களை தூய்மையாக்குவதற்கு மிகவும் எளிய வழிகளை கூறுகிறேன் என பாபா கூறுகிறார். தந்தை பதீத பாவனர் சர்வசக்திவான் அத்தாரிட்டி. சாது சந்நியாசி போன்றோர்களை சாஸ்திரங்களின் அதிகாரம் படைத்தவர்கள் என கூறுகிறார்கள். சங்கராச்சாரியாரை கூட வேத சாஸ்திரங்களின் அதிகாரம் படைத்தவர் என்பார்கள். அவருக்கு எவ்வளவு பகட்டிருக்கிறது? சிவாச்சாரியாருக்கு எந்த பகட்டும் இல்லை, இவருடன் எந்த படையும் இல்லை. இவர் வந்து அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகிறார். ஒருவேளை சிவபாபா வெளிப்பகட்டை காண்பித்தார் என்றால் முதலில் இவருக்கு கூட பகட்டு வேண்டும். ஆனால் இல்லை, நான் குழந்தைகளாகிய உங்களின் வேலைக்காரன் என்று பாபா கூறுகிறார். பாபா இவருக்குள் பிரவேசமாகி, குழந்தைகளே நீங்கள் தூய்மையற்றவர்களாக உள்ளீர்கள். நீங்கள் தூய்மையாகி 84 பிறவிகளுக்கு பிறகு அழுக்காகி விட்டீர்கள் என புரிய வைக்கிறார். இவர்களுடைய வரலாறு புவியியல் மீண்டும் ரிப்பீட் ஆகும். இவர்கள்தான் 84 பிறவிகளை அனுபவிக்கின்றனர். பிறகு அவர்களுக்கு தான் சத்துவ பிரதானம் ஆவதற்காக வழி கூறப்படுகிறது. பாபாதான் சர்வசக்திவான். பிரம்மா மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார். சித்திரங்களில் பிரம்மாவிடம் சாஸ்திரம் இருப்பது போல காண்பிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சாஸ்திரம் போன்றவைகளின் விஷயம் இல்லை. பாபாவிடமும் சாஸ்திரம் இல்லை, இவரிடமும் இல்லை, உங்களிடமும் சாஸ்திரம் இல்லை. இங்கே உங்களுக்கு தினம்தோறும் இவர் புது புது விஷயங்களை கூறுகிறார். அவைகள் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள். நான் சாஸ்திரங்களை பற்றி கூறவில்லை, நான் உங்களுக்கு வாய் மூலமாக கூறுகிறேன். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். பக்தி மார்க்கத்தில் இதற்கு கீதை என பெயர் வைத்து விட்டனர். என்னிடமோ அல்லது உங்களிடமோ கீதை இருக்கிறதா என்ன? படிப்பில் அத்தியாயம் ஸ்லோகம் போன்றவை இருக்காது. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு படிக்க வைக்கிறேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இவ்வாறுதான் படிக்க வைத்துக் கொண்டே இருப்பேன். எவ்வளவு எளிதான விஷயங்களை புரிய வைக்கிறேன். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இந்த சரீரம் மண்ணாகிவிடும், ஆத்மா அழிவற்றது. ஷரீரம் அடிக்கடி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆத்மா ஒரு உடலை விட்டுவிட்டு இன்னொரு உடலை எடுக்கிறது. நான் ஒரே ஒரு முறைதான் வருகிறேன் என பாபா கூறுகிறார். சிவராத்திரி கூட கொண்டாடுகிறார்கள். உண்மையில் சிவ ஜெயந்தி என்று கூற வேண்டும். ஆனால் ஜெயந்தி என்று கூறுவதால் தாயின் கர்ப்பத்தில் பிறத்தல் என்பதாகிறது. எனவேதான் சிவராத்திரி என கூறிவிட்டார்கள். துவாபர கலியுகத்தின் இரவில் என்னை தேடுகிறார்கள், சர்வ வியாபி என்கிறார்கள். அப்படியானால் உங்களுக்குள் இருக்கிறார் அல்லவா? பிறகேன் ஏமாற்றம் அடைய வேண்டும்? முற்றிலும் தேவதைகளிலிருந்து அசுர சம்பிரதாயத்தினராக மாறிவிடுகிறார்கள். தேவதைகள் மது அருந்துவார்களா என்ன? அதே ஆத்மாக்கள் தான் கீழே விழுகிறார்கள். பிறகு மது போன்றவைகளை அருந்துகிறார்கள். இப்பொழுது இது பழைய உலகம், நிச்சயமாக விநாசமாகும் என பாபா கூறுகிறார். பழைய உலகத்தில் பல தர்மங்கள், புது உலகத்தில் ஒரே ஒரு தர்மம்தான். ஒரு தர்மத்திலிருந்துதான் பல தர்மங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பிறகு மீண்டும் ஒன்றாக வேண்டும். மனிதர்கள் கலியுகம் இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கும். என கூறுகிறார்கள். இதற்கு காரிருள் என்று பெயர். ஞான சூரியன் தோன்றினார். அஞ்ஞான இருள் அழிந்தது. மனிதர்களுக்குள் மிகவும் அறியாமை இருக்கிறது. பாபா, ஞான சூரியன் ஞான கடல் வருகிறார் என்றால் உங்களுடைய பக்தி மார்க்கத்தின் அறியாமை நீங்க போகிறது. நீங்கள் தந்தையை நினைத்து நினைத்து தூய்மையாகிறீர்கள். துரு போய்விடுகிறது. இது யோக அக்னியாகும். காம அக்னி கருப்பாக்குகிறது. யோக அக்னி என்றால் சிவ பாபாவின் நினைவு வெள்ளையாக மாற்றுகிறது. கிருஷ்ணருக்கு ஷியாம் சுந்தர் என்று கூட பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பொருள் எதுவும் தெரியாது. தந்தை வந்து பொருளை புரிய வைக்கிறார். முதன் முதலில் சத்தியுகத்தில் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். ஆத்மா தூய்மையாக அழகாக இருக்கிறது என்றால் ஷரீரம் கூட தூய்மையாக அழகாக இருக்கிறது. அங்கே எவ்வளவு பணம் செல்வம் அனைத்தும் புதியதாக இருக்கிறது. புதிய உலகம் பழைய உலகம் ஆகிறது. இப்பொழுது இந்த பழைய உலகம் அழிந்து புதியதாக மாறுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் நமது குலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரிந்தாலும் கூட பாரதவாசிகளுக்கு இவ்வளவு தெரியவில்லை. யாரோ தூண்டுகிறார்கள். விஞ்ஞானத்தின் மூலமாக நாம் நமது அழிவை கொண்டு வருகிறோம். கிறிஸ்து வருவதற்கு 3000 வருடங்களுக்கு முன்பு சொர்க்கம் இருந்தது என புரிந்து கொள்கிறார்கள். இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. பாரதம் பழமையாக இருந்தது. இந்த ராஜயோகத்தினால் லக்ஷ்மி நாராயணர் இவ்வாறு மாறினார்கள். இந்த ராஜயோகத்தை பாபாதான் கற்பிக்க முடியும். சன்னியாசிகள் சொல்லித்தர முடியாது. தற்காலத்தில் எவ்வளவு ஏமாற்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியில் சென்று நாங்கள் பாரதத்தின் பழமையான யோகத்தை கற்பிக்கிறோம் என கூறுகிறார்கள். பிறகு முட்டை சாப்பிடுங்கள், மது போன்றவைகளை அருந்துங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என கூறுகிறார்கள். அவர்கள் எப்படி ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? மனிதர்களை எப்படி தேவதைகளாக மாற்றுவார்கள்? ஆத்மா எவ்வளவு உயர்வாக இருந்தது. மறுபிறவி எடுத்து எடுத்து சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாகி இருக்கிறது. இப்போது நீங்கள் மீண்டும் சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். அங்கே வேறு எந்த தர்மமும் கிடையாது. இப்போது நரகத்தின் அழிவு ஏற்படத்தான் வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இவ்விடம் வரை வந்தவர்கள் பிறகு சொர்க்கத்தில் அவசியம் வருவார்கள். சிவ பாபாவின் ஞானம் சிறிது கேட்டிருந்தாலும் கூட சொர்க்கத்தில் நிச்சயம் வருவார்கள். பிறகு படிப்பிற்கு ஏற்ப, பாபாவை நினைப்பதற்கு ஏற்ப உயர்ந்த பதவியை பெறுவார்கள். இப்போது அனைவருக்கும் விநாச காலம்தான். விநாச காலத்தில் அன்பான புத்தியுடையவர்கள், பாபாவை தவிர வேறு யாரையும் நினைக்காதவர்கள் உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். இதற்குதான் எல்லையற்ற ஸ்காலர்ஷிப் என்று பெயர். இதில்தான் ரேஸ் செய்ய வேண்டும். இதுவே ஈஸ்வரிய லாட்டரி ஆகும். ஒன்று நினைவு, இன்னொன்று தெய்வீக குணங்களை கடைபிடித்து ராஜாராணி ஆக வேண்டும். பிறகு பிரஜைகளை உருவாக்க வேண்டும். சிலர் அதிகமான பிரஜைகளை உருவாக்குகிறார்கள், சிலர் குறைந்த பிரஜைகளை உருவாக்குகிறார்கள். சேவை செய்வதால் தான் பிரஜைகள் உருவாகிறார்கள். மியூசியம், பட கண்காட்சி போன்றவைகளில் அதிகமான பிரஜைகள் உருவாகிறார்கள். இந்த சமயம் நீங்கள் படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். பிறகு சூரிய வம்சம் சந்திர வம்ச ராஜ்யத்தில் சென்று விடுவீர்கள். இது பிராமணர்களாகிய உங்களின் குலம். பாபா பிராமண குலத்தை தத்தெடுத்த அவர்களை படிக்க வைக்கிறார். நான் ஒரு குலம் மற்றும் இரண்டு வம்சங்களை உருவாக்குகிறேன் என பாபா கூறுகிறார். சூரிய வம்சத்தின் மகாராஜா மகாராணி, சந்திர வம்சத்தின் ராஜா ராணி இவர்களுக்கு இரட்டை கிரீடமுடையவர்கள் என கூறலாம். விகாரி ராஜாக்கள் ஆகும் பொழுது அவர்களுக்கு ஒளி கிரீடம் கிடையாது. அந்த இரட்டை கிரீடமுடையவர்களை ஆலயங்களை கட்டியவர்கள் பூஜிக்கிறார்கள். தூய்மையானவர்கள் முன்பு தலை வணங்குகிறார்கள். சத்தியுகத்தில் அந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. அது பரிசுத்தமான உலகம். அங்கே தூய்மையற்றவர்கள் கிடையாது. அதற்கு சுகதாமம், விகாரம் இல்லாத உலகம் என்று பெயர். இதற்கு விகாரமான உலகம் என்று கூறப்படுகிறது. ஒருவர் கூட தூய்மையானவர் இல்லை. துறவிகள் வீடு வாசலை துறந்து ஓடுகிறார்கள். கோபிச்சந்த் ராஜாவின் கதை இருக்கிறது அல்லவா? எந்த ஒரு மனிதனும் முக்தி ஜீவன் முக்தியை அளிக்க முடியாது என நீங்கள் அறிகிறீர்கள். அனைவருக்கும் சத்கதியை அளிப்பவன் நானே. நானே வந்து அனைவரையும் தூய்மையாக மாற்றுகிறேன். ஒன்று, தூய்மையாகி சாந்தி தாமத்திற்கு செல்வார்கள். இரண்டு, தூய்மையாகி சுகமான உலகிற்கு போவார்கள். இது தூய்மையற்ற துக்கதாமம். சத்தியுகத்தில் நோய் எதுவும் இருக்காது. நீங்கள் அந்த சுகமான உலகிற்கு அதிபதியாக இருந்தீர்கள். பிறகு ராமராஜ்யத்தில் துக்கதாமத்திற்கு அதிபதியாகிறீர்கள். நீங்கள் கல்பகல்பமாக எனது ஸ்ரீமத் படி சொர்க்கத்தை உருவாக்குகிறீர்கள். புதிய உலகத்தின் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். பிறகு தூய்மையற்ற நரகவாசி ஆகிறீர்கள். தேவதைகள்தான் விகாரி ஆகிவிடுகிறார்கள். வாம மார்க்கத்தில் விழுகிறார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தையே வந்து நான் ஒரு முறைதான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் வருகிறேன், நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவது இல்லை என தனது அறிமுகத்தை அளிக்கிறார். கல்பத்தில் சங்கம யுகத்தில் தான் வருகிறேன். கல்பத்தின் சங்கம யுகத்தில் ஏன் வருகிறேன்? ஏனென்றால் நரகத்தை சொர்க்கமாக மாற்றுகிறேன். ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் வருகிறேன். அநேக குழந்தைகள் பாபா எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, உற்சாகம் இல்லை என எழுதுகிறார்கள். பாபா உங்களை உலகிற்கே அதிபதியாக மாற்றுகிறார். இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்து நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா? நீங்கள் முழுமையாக நினைப்பது இல்லை. எனவேதான் மகிழ்ச்சி நிலையாக இருப்பது இல்லை. தூய்மையற்றவராக ஆக்கக்கூடிய கணவரை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள். பாபா இரட்டை கிரீடம் உடையவராக மாற்றுகிறார். அவரை நினைத்து மகிழ்ச்சி ஏற்படவில்லையா? பாபாவின் குழந்தையாகி இருக்கிறீர்கள். இருப்பினும் மகிழ்ச்சி இல்லை என கூறுகிறீர்கள். முழுமையாக ஞானம் புத்தியில் இல்லை, நினைவு செய்வது இல்லை. ஆகவே மாயை ஏமாற்றுகிறது. குழந்தைகளுக்கு எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார்! கல்பகல்பமாக புரிய வைக்கிறார். கல் புத்தியாக மாறியுள்ள ஆத்மாக்களை தங்க புத்தி உடையவர்களாக ஆக்குகிறேன். ஞானம் நிறைந்த தந்தை வந்து ஞானத்தை கொடுக்கிறார். அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைந்து இருக்கிறார். தூய்மையில் நிறைந்திருக்கிறார், அன்பில் நிறைந்திருக்கிறார். ஞானக்கடல், சுகக்கடல், அன்பு கடல் அல்லவா? இப்படிப்பட்ட தந்தையிடமிருந்து உங்களுக்கு இந்த சொத்து கிடைக்கிறது. இவ்வாறு மாறுவதற்காக நீங்கள் இங்கு வருகிறீர்கள். மற்றபடி அந்த சத்சங்கம் அனைத்தும் பக்தி மார்க்கம். அதில் குறிக்கோள் எதுவும் இல்லை. இதற்கு கீதா பாடசாலை என்று பெயர். வேத பாடசாலை கிடையாது. கீதையின் மூலமாக நரனிலிருந்து நாராயணன் ஆகிறீர்கள். நிச்சயம் பாபா தான் மாற்றுவார் அல்லவா? மனிதர்கள் மனிதர்களை தேவதையாக ஆக்க இயலாது. பாபா அடிக்கடி குழந்தைகளுக்கு, குழந்தைகளே தன்னை ஆத்மா என உணருங்கள், நீங்கள் தேகம் கிடையாது என புரிய வைக்கிறார். நான் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறேன் என ஆத்மாதான் கூறுகிறது. நல்லது, இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சிவபாபாவிற்கு எந்த பகட்டும் இல்லை. வேலைக்காரனாகி குழந்தைகளை படிக்க வைக்க வந்துள்ளார். இவ்வாறு தந்தையை போன்று அத்தாரிட்டி இருந்தாலும் அகங்காரமற்றவராக வேண்டும். தூய்மையாகி தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, அழிவிற்கான காலத்தில் ஈஸ்வரிய லாட்டரி அடைவதற்கு அன்பான புத்தி உடையவராகி அவரது நினைவில் இருக்கவும் தெய்வீக குணங்களை கடைபிடிக்கும் பந்தயத்தில் ஓட வேண்டும். வரதானம் சுத்தமான எண்ணங்களின் முற்றுகை மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்யக்கூடிய மற்றும் செய்விக்கக்கூடிய சக்திசாலியான ஆத்மா ஆகுக. விளக்கம்: யார் உறுதி தன்மையின் சக்தி மூலம் ஒரு வினாடியை விடவும் குறைந்த நேரத்தில் வீணானதை முடித்து விடுகிறார்களோ அவர்தான் சக்திசாலியான ஆத்மா. சுத்தமான எண்ணங்களின் சக்தியை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சுத்த மற்றும் சக்திசாலியான சங்கல்பம் மிகவும் அற்புதத்தை செய்ய முடியும். எந்த ஒரு திட சங்கல்பம் செய்தாலும் திடத்தன்மை வெற்றியை கொண்டு வரும். அனைவருக்காகவும் சுத்தமான எண்ணங்களின் பந்தனம் அந்த மாதிரி முற்றுக்கையால் அவர்களை கட்டி போடுங்கள். யாராவது சிறிது பலவீனமாக இருந்தாலும் அவருக்காகவும் இந்த முற்றுக்கை ஒரு குடைநிழலாகிவிட வேண்டும். பாதுகாப்பிற்கான சாதனம் அல்லது கோட்டையாக ஆகிவிட வேண்டும். ஸ்லோகன்: யாருக்கு நேரடியாக பகவான் மூலம் பாலனை, படிப்பு மற்றும் உயர்ந்த வாழ்க்கைக்கான ஸ்ரீமத் கிடைக்கிறதோ அவர்தான் அனைவரையும் விட உயர்ந்த பாக்யவான் ஆவார். ஓம் சாந்தி.